மாவீர முகுடம், லெப்டினன்ட் சார்ல்ஸ் சண்டன் சீலன். சில வேளைகளில் மௌனத்தைப் போல ஆழமான மொழி வேற எதுவும் இல்லாமல் இருக்கும். ஆயிரம் வார்த்தைகளில் சொல்லப்படும் உணர்வை ஒரு சில நிமிட மௌனம் உயிர்ப்பாக வெளிப்படுத்தும். 1983 ஆண்டின் இதே ஜூலை மாதத்து 15 நாளில் நீவேலியில் ஒரு ஆசிரியரின் வீட்டில் அமைந்திருந்த தங்குமிடம் ஒன்றின் அறையில் அமர்ந்திருந்த தேசிய தலைவருக்கும் சில போராளிகளுக்கு முன்னால் இரத்தம் வடியும் கை காயத்தோடு நின்றபடி அருணா சொன்னதை கேட்டதும் இழப்பு, பிரிவு, கவலை என்பனவற்றை விட நீண்ட மௌனமே நிலவியது. உயிரை ஒழுக்கும் மௌனமாக அது இருந்தது. தமிழீழ விடுதலை பிரமைப்பின் தாக்குதல் பிரிவு தளபதி சீலன் வீரச்சா. எல்லோருடனும் அன்பாக நட்போடு பழகும் சீலனின் மரணத்தை கேள்விப்பட்ட அந்த கணத்தினதும் அதன்பின் நீண்ட நிமிடங்களான மௌனமுமே அவனின் மரணத்தின் வழியை காட்டி நின்றது. சீலன் பார்க்கும் முதல் கணத்திலேயே மனதுக்கு அண்மித்து வரக்கூடிய பேச்சும் பழக்கமும் தோற்றமும் அவனுக்கு. எழுதுகளின் இறுதியில் திருகோணமலையிலிருந்து இயக்கத்துக்கு வந்தவன். ஆனால் சீலன் இயக்கத்துக்கு வர முன்னரேயே அவனின் சிங்கள தேசிய கொடி எரிப்பு பற்றிய நுக்கமான திட்டமிடலும் வீரமும் அமைப்புக்குள் அதிகமாக பேசப்பட்டது. அதனால் சீலன் இயக்கத்துக்கு வரும்போது அதிகம் அறியப்பட்டவனாகவே வந்து சேர்ந்தார். திருகோணமலை பாடசாலையில் ஏற்றப்பட்ட சிங்கள தேசிய கொடிக்குள் பசுபரசை எப்படி வைத்தான் என்பதே அவனை முதலில் பார்த்து பழகும் இயக்க உறுப்பினர்கள் கேட்கும் கேள்வியாக இருந்தது. அவனும் சலிப்பில்லாமல் எல்லோருக்கும் அழகாக சொல்லியும் காட்டுவான். சீலனின் உடல் மொழி மிகவும் அற்புதமானது. அதுவே ஆயிரம் கதை சொல்லும். இயல்பாகவே சீலனுக்குள் உறுதியான இலட்சிய பற்றும் மக்கள் மீதான புரிதலும் நிறைந்தே காணப்பட்டது. அவன் தனது பாதை பற்றியும் அதனிடையான பெரும் வலிகள் பற்றியும் மிக தெளிவாக புரிந்தவனாக இருந்தான். இதைவிட வேறு பாதை எதுவும் இல்லை என்பதிலும் அவன் குழப்பமின்றி இருந்தான். அவன் எந்த பொழுதிலும் அறைக்குள் சுருண்டு கிடந்ததையோ விரக்தியோடு பேசாமல் இருந்ததையோ இவரும் பார்த்திருக்க முடியாது. செயல் மட்டுமே அறைந்த ஒரு மரவன் அவன். அதிகாலை எழுந்து இரவு படுக்கப் போகும் வரைக்கும் விடுதலைக்கான ஏதாவது ஒரு வேலை திட்டம் சம்பந்தமாக அசைந்து கொண்டே இருந்தவன் அவன். ஒன்றில் தாக்குதலுக்கான நகர்வுகள் எடுக்கும் பணியில் அலைவான், இல்லையென்றால் தாக்குதலில் எடுத்த ஆயுதத்தை பாதுகாப்பான இடத்தில் பாதுகாப்பாக வைப்பதில் தெரிவார். அதுவும் இல்லையென்றால் யாராவது ஒருவரோடு விடுதலைப் போராட்டத்தின் அவசியம் பற்றி பேசிக் கொண்டு நிற்பார். அவனின் பேச்சும் முழு மூச்சும் தாயக விடுதலை பற்றி இருந்தது. இரண்டு முறை பெரிய காயங்களை அவன் போராட்ட வாழ்வில் பெற்று சிகிச்சை எடுத்துக் கொண்டிருந்த காலத்தை தவிர்ந்த அனைத்து தாக்குதல்களிலும் தலைமையாளனாகவே நின்றான் சீலன். விடுதலை போராட்டத்தின் வளைவுகளிலிருந்து வேகம் பெறவும் தடைகளை நீக்கவும் பின்னர் வந்த காலங்களில் தலைவரால் அறிமுகம் செய்யப்பட்ட தற்கொலை முறையை முதலில் அமைப்புக்குள் ஒரு திட்டமாக வெளிப்படுத்தியவன் லெப்டினன்ட் சீலன். 1982 ஆண்டில் சென்னையில் தேசிய தலைவருக்கும் உமாமகேஸ்வரனுக்குமான பாண்டிபஜார் துப்பாக்கி மோதலில் தலைவர் கைது செய்யப்பட்டு சென்னை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். விடுதலை புலிகளின் தலைவரும் மற்றவர்களும் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டது அறிந்து அந்த நேரம் சிங்கள சேனாதிபதி ஜெயரத்னா தனது சகோதரனை இந்தியாவுக்கு அனுப்பி போராளிகளை ஸ்ரீலங்காவுக்கு நாடு கடத்தும் கோரிக்கையை முன்வைத்தார். இந்தியாவும் அதை பரிசீலிப்பதாக சொல்லியிருந்த நேரம் அது. அந்த நேரம் மதுரையில் இருந்த சீலன் சிறையில் இருந்த தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதினான். தலைவரை ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பும் முடிவை இந்தியா எடுத்தால் அதை எதிர்த்து கடிதங்களையும் துண்டு பிரசுரங்களையும் எடுத்துச் சென்று சென்னையின் மிக உயரமான கட்டிடமான எல்ஐசிக்கு மேலிருந்து குதிக்கப் போவதாக அதில் குறிப்பிட்டிருந்தான். போராட்டத்தை தேக்கனையிலிருந்து மேல் தள்ளும் கரும்புலிகளின் போர் முறை போலவே முதலில் இது சீரனால் வெளிப்பட்டது. தமிழர்கள் பலமற்றி இருப்பதால் தான் எழுதியம் மீது கொடும் வெறியாட்டத்தை எழுதிவிடுகிறான். பலமான இனமாக அது இனம் மாற வேண்டுமானால் ஆயுதங்களை எதிரிடமிருந்து பறிக்க வேண்டும் என பாடுபட்டவன் அவன். பொன்னாலை பாலத்தில் கடற்படை வாகன அணி மீதான தாக்குதல், முயற்சி நெல்லியடி சந்தியில் சிலங்கா காவல்துறை வாகனம் மீதான தாக்குதல், சாவகச்சேரி காவல் நிலையம் மீதான தாக்குதலிலும் முதன் முதலில் சிங்களப்படை மீது விடுதலை பிரிவு நடத்திய தாக்குதல், கந்தரபடம் வாக்குச்சாவடி மீதான தாக்குதலும் இராணுவ அளிப்பும் என்று மிக நீளமானது அவனின் களவரிசைகள். தாக்குதலுக்கான அனைத்து வளங்களையும் அவனையே முன்னின்று செயற்படுத்துவான். தாக்குதலுக்கான நாள் முடிவானது முதல் நித்திரை இல்லாமலும் ஓய்வு இல்லாமலும் சீலனும் அவனின் உன்றொளியும் இயங்கிக் கொண்டே இருக்கும். எல்லா நடவடிக்கைகளிலும் ஒப்புவமை இல்லாத வீரத்தையும் நுண்ணறிவையும் வேகத்தையும் காட்டியவன் சீலன். எமது மக்கள் அனைவருக்கும் போராட்டத்தின் அனைத்து விளக்கங்களும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் மிகவும் விடாப்பிடியாக செயற்பட்டவன். சிங்களப்படைகளால் மிகவும் தேடப்பட்டவனாக அவன் விளங்கிய காலத்தில் கூட தினமும் பல்கலைக்கழகத்தினுள் சென்று அங்கும் யாருடனாவது போராட்ட நடைமுறை பற்றியும் நகர்வு பற்றியும் கதைத்துக் கொண்டிருந்தவன் சீலன். அவன் வீழ்ச்சாவடைவதற்கு 6-7 மாதங்களுக்கு முன்னர் தேசிய தலைவருக்கு இந்தியாவுக்கு எழுதிய கடிதத்தில், போராளிகளை பார்த்து ஒதுங்கிய மக்கள் எல்லோரும் இப்போது போராளிகளாக மாறி வருகிறார்கள் என்று எழுதிய கடிதத்தில் எமது மக்களின் தெளிவு பற்றி அவனின் பார்வை புலப்பட்டது. அவனின் போராட்ட வாழ்வில் அவன் மிகவும் அலைக்கழிந்தது அறைகள் எடுப்பதற்குத்தான். தேடப்படும் போராளிகள் தங்கியிருந்து போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு ஏதாவது தங்குமிடம் தேவை. வீடுகளை வாடகைக்கு எடுக்க முடியாத பொருளாதார நிலை அமைப்புக்கு அப்போது அறைகள்தான் எடுக்க முடியும். அதுவும் பல்கலைக்கழகத்தில் படிப்பது போன்று அல்லது வேறு படிப்பு படிப்பது போன்றுதான் எடுக்க வேண்டிய நிலை. எடுக்கும் அறையில் எந்த நேரமும் இருந்தால் வீட்டு உரிமையாளனுக்கு சந்தேகம் வரும். வேறு யாரும் அடிக்கடி வந்து போனாலும் பிரச்சனைதான். இதனால் எந்த இடத்திலும் தொடர்ச்சியாக நீண்ட காலம் தங்கியிருக்க முடிந்ததில்லை. அப்பையானன் இயக்கத்துக்கு வந்த பின்னர் அவரை சித்தப்பா பெரியப்பா என்று உறவு சொல்லி அறைகளை வாடகைக்கு எடுக்க முடிந்தது. இப்படித்தான் ஒருமுறை தேங்காய் வியாபாரம் செய்பவர்கள் என்று சொல்லி அரியாலை பகுதியிலே ஒரு வீட்டின் அறைகளை வாடகைக்கு எடுத்திருந்தார்கள். ஒரு சிறிய பச்சை நிற வாகனத்தில் தேங்காய்களை வாங்கி உரித்து சந்தையில் விற்பவர்கள் போல சீலனும் அப்பையானனும் சங்கரும் வேறு 1-2 போராளிகளும் அங்கிருந்தார்கள். சீமெந்த தொழிற்சாலையில் வேலை செய்பவர்களைப் போல், பாடசாலை ஆசிரியர்களைப் போல், பல்கலைக்கழக மாணவன் போல் என்று எத்தனை எத்தனை முகங்களோடு இந்த விடுதலை போராட்ட களத்தில் கரந்துரைந்து திரிந்தான் அவன். சீலனின் தனித்த இயல்புகளில் மிகச்சிறப்பானது என்னவென்றால் எதையும் ஆழமாக முழு ஈடுபாட்டோடு செய்வன். இதை அவன் தனது தாக்குதல்களின் போது மட்டுமல்லாமல் எல்லா விடயங்களிலும் வெளிப்படுத்தியவன். ஒருமுறை தாக்குதல் ஒன்றின் போது மக்களுக்கு கொடுக்கப்பட இருந்த துண்டு பிரசுரத்தை வடிவமைக்கவும் அதில் வரும் வசனங்களை தெரிவு செய்வதிலும் மிக நீண்ட பொழுதுகளை செலவழித்தவர். சிங்கள படைக்கு ஒரு விடுதலை புலிவீரனின் கடிதம் துண்டு பிரசுரம். முதன் முதலில் இவர்களால் வடிவமைக்கப்பட்ட போது அந்த துண்டு பிரசுரத்தின் அநேகமான வசனங்கள் சீலனின் தெளிவாகவே இருந்தன. எதனையும் தெளிவாக இலகுவில் புரியக்கூடியதாக சொல்லவோ எழுதவோ வேண்டும் என்பதே சீலனின் முக்கிய கருத்து. மக்களை தெளிவானவர்கள் ஆக்க வேண்டுமென்று எப்போதும் சொல்லிக் கொண்டிருப்பான். நிறைய புத்தகங்களை வாசித்தான். அவன் இருப்பிடம் எப்போதும் புத்தகங்களால் நிறைந்தே காணப்பட்டன. சில வழிகளில் ஆயுத நடவடிக்கைகளின் போதும் தாக்குதல் நடவடிக்கையின் போதும் கூட சீலன் அங்கு நிற்கும் போது மக்களுக்கு போராட்ட நோக்கம் பற்றியும் விடுதலை புலிகள் பற்றியும் உரத்த குரலில் கூறத் தொடங்கிவிடுவான். ஒரு கையில் இயந்திர துப்பாக்கியோடு நின்று கொண்டும் அவன் சொல்லும் போது மக்களும் ஆர்வமாக கேட்டார்கள். ஒருமுறை பருத்தித்துறையில் 83-ஆம் ஆண்டு சிங்கள கட்சி ஒன்றின் பொறுப்பாளர் மீதான நடவடிக்கையின் போது அருகில் இருந்த பொதுமகன் ஒருவரும் தவறுதலாக காயமடைந்த போது நடுத்தருவில் வீழ்ந்து கிடந்த அந்த பொதுமகனிடம் பல 100 மக்கள் பார்த்து நிற்க சீலன் மன்னிப்பு கேட்டான். அத்தோடு தனக்கும் போராட்டத்தின் போதும் இப்படியான தவறுகளால் வெடிகாயங்கள் ஏற்பட்டன என்று தனது காயம்பட்ட நெஞ்சை திறந்து காட்டி விளக்கமும் சொன்னான். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் ஒவ்வொரு சிறிய அசைவையும் வளர்ச்சியையும் அவன் மிக அவதானமாக திட்டமிட்டு செயல்படுத்தினார். தேசிய தலைவருக்கு அடுத்தபடியாக இந்த அமைப்பின் வளர்ச்சியை செப்பனிட்டவன் சீலன். அந்த இறுதி நேரத்திலும் தமிழினத்தின் விடுதலைக்கான ஆயுதம் எதிரியின் கையில் விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக தன்னை சுட்டுவிட்டு ஆயுதத்தோடு தப்பும்படி அருணாவுக்கு உத்தரவிட்டு வீரச்சாவை மிக தெளிவோடு ஏற்றுக்கொண்டவன் அவன். திருமலையின் ஒரு வறிய குடும்பத்திலிருந்து சிறகவித்து தாயக விடுதலைக்காக களமாடி மீசாலை கச்சாய் வழியில் மரணித்த அந்த விடுதலை பறவையின் சிறகசைப்புகள் இன்றும் ஏதோ ஒரு வடிவில் அதிர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. தாயகம் மீட்கும் வரை அந்த பறவை ஓயாது. லெப்டினன்ட் சார்ல்ஸ் சென்டனி. சீலனின் நினைவுகளை பகிர்ந்து கொண்டோம்.
வேகம் ஊட்டிய வீரமும்